வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து கலையிலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் டேபிள் 104.6 அலைவரிசையிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உறங்காது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உரிமைத்தோழன் இன்பத்தமிழொலி வானொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வணக்கம்.
இன்று மார்ச் மாதம் 27 திகதி, எம் தமிழுக்கு பங்குனி திங்கள் 14 நாள், பிகாரி வருடம் 2020 வெள்ளிக்கிழமை, இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரி 1441, கஃபான் 1.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயாவிடுமம் தரும், களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயாவிடுமம் தரும்.
களவு செய்து மற்றவர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு இருக்கும் மிகுதியான விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பம் தரும்.
இன்றைய வெள்ளிக்காலை பொழுதில் வழமை போல் நற்சிந்தனை ஒன்றுடன் வருகை தந்துள்ளார் பெருமதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர குருக்களையா அவர்கள். வணக்கம் ஐயா.
காற்றில் தவழ்ந்து வரும் காதுக்கினிய ஒலிபரப்பாம் சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வெள்ளிக்கிழமை காலை வேளை நல்லதொரு வணக்கத்தினை கூறிக்கொண்டு வளமை போன்று காலை நச்சிந்தனை நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்வடைகிறேன். எப்பொழுதும் போன்றே சிறிய கதையொன்றின் முடிவிலே சிந்தனையை கூறலாம் என விளைகிறேன். உழவன் ஒருவனிடம் பெரிய தோட்டம் ஒன்று இருந்தது. அவன் அதிலே காய்கறிகளை பயிரிட்டான். நாள்தோறும் ஒரு முயல் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து இலை பிஞ்சுகளை தின்று வந்தது. அந்த முயலை பிடிக்க உழவன் பல முயற்சிகளை செய்தும் அது அவனிடம் சிக்கவே இல்லை. எப்படியும் முயலை பிடித்தாக வேண்டும் என்று நினைத்த உழவன் அரசனிடம் சென்று, அரசே, என் தோட்டத்தை முயல் ஒன்று பாழாக்குகிறது, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அரசனும் சிரித்து கொண்டே, ஒரு முயலை பிடிக்க உன்னால் முடியவில்லையா என்று கேட்டான். அதற்கு உழவன், அரசரே, அந்த முயலுக்கு மாயமந்திரம் தெரிந்திருக்க வேண்டும். நான் அதை பார்த்து கல்லையோ கட்டையோ வீசினாலும் அவை அதன் மீது படுவதில்லை என்றான். நாளையே வேட்டை நாய்களுடன் நான் அங்கு வருகிறேன். முயலின் மாயமந்திரம் எதுவும் என் வேட்டை நாய்களிடம் செல்லாது. அந்த முயலை பிடித்த பிறகுதான் நான் அங்கிருந்து திரும்புவேன் என்று அரசர் உறுதியளித்தார். மகிழ்ச்சியுடன் தன் தோட்டத்திற்கு வந்த அவன் அரசருக்கும் அவருடைய வீரர்களுக்கும் சிறப்பான விருந்திற்கு ஏற்பாடு செய்தான். மறுநாள் படை வீரர்கள், வேட்டைக்காரர்கள், நாய்கள் சூழ அரசன் அங்கு வந்தான். எல்லோரையும் வரவேற்ற உழவன் அவர்களுக்கு சிறப்பாக விருந்து வைத்தான். விருந்து முடிந்தது. மகிழ்ச்சியடைந்த அரசர், இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முயல் என்ன கதியாகிறது பார் என்று கூறியவாறே வேட்டையாட புறப்பட்டார். வேட்டைக்காரர்கள் கொம்புகளை ஊதினார்கள். வேட்டை நாய்கள் பயங்கரமாக குறைத்து கொண்டே தோட்டத்திற்குள் பாய்ந்தன. புதரில் மறைந்திருந்த முயல் அச்சத்துடன் வெளியே வந்தது. அங்கிருந்த வேலியை நோக்கி ஓடியது. அதை பார்த்த அரசர், அந்த முயலை தப்ப விடாதீர்கள், பிடியுங்கள் என்று கத்தியபடி வேலிப்பக்கம் ஓடினார். வேட்டைக்காரர்களும் வீரர்களும் அரசரை தொடர்ந்து ஓடினார்கள். தப்பிக்க நினைத்த முயல் தோட்டத்திற்குள் அங்கும் இங்கும் ஓடியது. அவர்கள் அனைவரும் அதை துரத்தினார்கள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வேட்டை நாய் பாய்ந்து அந்த முயலை கவ்விப்பிடித்தது. வெற்றி பெருமிதத்துடன் அந்த முயலை உழவனிடம் காட்டினார் அரசர். இவர்களின் முயல் பிடிக்கும் முயற்சியில் தன் அழகான தோட்டம் முற்றிலும் நாசமாகிவிட்டதை உணர்ந்து வருந்தினான் உழவன். ஒரு முயல் என்ன, ஆயிரம் முயல்கள் பல நாட்கள் வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தி இருக்க முடியாதே என்று தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தினான் உழவன். என்ன நேயர்களே, கதையை கேட்டீர்களா? ஆம், நம்மில் பலர் ஈயடிக்க இரும்பை தேடி ஓடுகிறோம். பிரச்சனைகள் எல்லோர் வாழ்விலும் வருகிறது. ஆனால் நாம் அதை எப்படி கையாள்கிறோம், என்ன உபாயங்களை கை கொண்டு சுமூகப்படுத்துகிறோம் என்பதில்தான் எமது திறமையும் வாழ்வின் சந்தோஷமும் அடங்கியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து கொரோனாவின் தாக்கத்தை தன் கவிதையால் தருகின்றார் சங்கநாதத்தின் அபிமானி. தாயகத்தில் இருந்து கவிஞர் பிரியந்தா தேவராசா அவர்கள். வணக்கம் பிரியந்தா.
உலகளவில் சீனாவை அடுத்து இத்தாலியில் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு தற்போது நிலவும் சூழல் குறித்து இத்தாலியில் வசிக்கும் தமிழர் ஒருவர் முகநூல் மூலமாக ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். இத்தாலியில் மக்கள் படும் அவலத்தை தற்போது பார்க்கலாம்.
இத்தாலியில் இருந்து ஒரு கடிதம். நாங்கள் இத்தாலியில் மிலன் பகுதியில் வசிக்கிறோம். இந்த கடினமான நாட்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மிலனில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கு செய்த தவறுகளில் இருந்தும் அவற்றின் விளைவுகளில் இருந்தும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் வீதிகளில் இறங்க தடை. காவல்துறையினர் தொடர்ந்து நடந்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வரும் எல்லோரையும் கைது செய்கிறார்கள். எல்லா இடமும் மூடப்பட்டுள்ளது. வணிகம், மால்கள், கடைகள், இயக்கம் இல்லாத அனைத்து தெருக்களும் உலக முடிவின் உணர்வை எமக்கு தருகிறது. நான் வாழும் நாடான இத்தாலி இருண்ட யுத்த நாடு போல மாற்றப்பட்டுள்ளது. இப்படி ஒரு சூழலில் நான் ஒருபோதும் வாழ்வேன் என்று நினைத்ததில்லை. மக்கள் குழப்பமாகவும் சோகமாகவும் ஆர்வமற்றவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் உள்ளார்கள். மேலும் இந்த யதார்த்தம் அவர்கள் மீது எவ்வாறு திணிக்கப்பட்டது என்பதையும் இந்த கொடிய நிலை எப்போது முடிவடையும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெரிய தவறு என்னவென்றால், முதல் அறிகுறிகளின் ஆரம்பத்தில் மக்கள் வழக்கம் போல் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். வேலை, பொழுதுபோக்கு மற்றும் விடுமுறை காலம் போன்ற உணர்வுகளுக்காக வீதிகளில் இறங்கினர். எனவே நண்பர்களுடனும் விருந்தினர்களுடனும் கூட்டங்களாக ஒன்று கூடினர். எல்லோரும் இவ்வாறு தவறு செய்தார்கள். நீங்களும் அப்படித்தான் என நினைக்கிறேன். நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன், கவனமாக இருங்கள். இது ஒரு சிரிப்போ நகைச்சுவையோ அல்ல. உங்கள் அன்புக்குரியவர்களையும் உங்கள் பெற்றோரையும் உங்கள் தாத்தா பாட்டிகளையும் பாதுகாக்கவும். இந்த நோய் அவர்களுக்கு ஆபத்தானது. ஒவ்வொரு நாளும் சுமார் 200 பேர் இங்கு இறக்கின்றனர். ஏனெனில் மிலனில் இதை எதிர்க்க மருந்து இல்லை. மாறாக அனைவருக்கும் பாதுகாப்பு உத்தரவாதமும் இல்லாததால் யார் இறப்பார்கள் என்பதை மட்டுமே மருத்துவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அவரவர் தம் சுயநலத்தால் குடிமக்களை பொருட்படுத்தாமல் வழக்கம் போல தங்கள் வாழ்க்கையை தொடர முடிவு செய்த முட்டாள்தனத்தால் மட்டுமே இந்த நிலை. இல்லாவிட்டால் பரவலை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்திருக்கும். தயவு செய்து எங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு சிறிய நாடு. இப்போது ஒரு பெரிய சோகத்துடன் போராட வேண்டி உள்ளது. இப்போது நன்றாக கேளுங்கள். மக்கள் கூட்டம் அதிகமுள்ள நெரிசலான இடங்களுக்கு வெளியே செல்ல வேண்டாம். பொது இடங்களில் சாப்பிட வேண்டாம். இந்த நேரத்தில் வீட்டில் அதிக நேரம் இருங்கள். சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை கேளுங்கள். அதை விளையாட்டாக எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் முடிந்தவரை 1 மீட்டர் தொலைவில் இருந்து பேசுங்கள். அருகில் வர வேண்டாம், கை குலுக்க வேண்டாம், கட்டி அணைக்க வேண்டாம். பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பு சிகிச்சையை பெற்று மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கும் உயர்ந்த சேவையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் சி எடுக்க பரிந்துரைக்கிறோம். தொற்று நோய் பரவாமல் தடுக்க அரசுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் உதவுங்கள். இத்தாலியில் முழு நாடும் இன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 60 மில்லியன் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் அறிவுறுத்தல்களை கேட்டிருந்தால் இது தடுக்கப்பட்டிருக்கும். உங்களையும் நீங்கள் விரும்பும் ஒருவரின் வாழ்க்கையையும் இந்த தற்காப்பு மூலம் கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை பகிரவும்.
தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு. உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு.
கொரோனா போர்க்களத்தில் இருந்து ஒரு கவிதை. ஆறுதல் அடைய வைத்தாய் பூமியை, ஆவேசமாகிய கொரோனாவே. மனிதனை மனிதன் அன்பால் தாக்கும் ஆயுதம் நீயாம். நினைத்து பார்க்க முடியாத பேரழிவு தந்த நிமிடங்களை கடந்து விட்டோம். எனினும் மனித வாழ்வியலை தின்று கொண்டிருக்கும் கொரோனா நீ படு பயங்கரவாதியே. உன்னால் முழு உலகமுமே மூச்சிலந்து நிற்பது வேதனையே. உன்னால் முழு உலகமுமே மூச்சிலந்து நிற்பது வேதனையே. சத்தியமாய் சொல்லுகிறேன், ஓடிவிடு. இது சா விளிம்பு தாண்டியவர் பூமி இது. சத்தியமாய் சொல்லுகிறேன், ஓடிவிடு. இது சா விளிம்பு தாண்டியவர் பூமி இது. வந்த இடம் தெரியாமல் மாண்டுவிடு, தமிழன் வெகுண்டெழுந்தால் சம்பவம் தான் புரிந்துவிடு. வந்த இடம் தெரியாமல் மாண்டுவிடு, தமிழன் வெகுண்டெழுந்தால் சம்பவம் தான் புரிந்துவிடு. வந்தவர் உடலில் குந்தியிருப்பது உன் அழகல்ல, வந்தவர் உடலில் குந்தியிருப்பது உன் அழகல்ல. எழுந்து ஓடிவிடு, வீரம் சுமந்த தேகத்தின் வலிமையை வீண் கணக்கு போடாமல், வீரம் சுமந்த தேகத்தின் வலிமையை வீண் கணக்கு போடாமல். கத்தியின்றி ஆயுதமின்றி நீ நடத்தும் நாடகம் எத்தனை நாளைக்கு, கத்தியின்றி ஆயுதமின்றி நீ நடத்தும் நாடகம் எத்தனை நாளைக்கு, நிச்சயம் தொற்று போகும், அதை நீ அறிவாய். நம் தமிழர் பண்பாட்டை, நம் தமிழர் பண்பாட்டை பன்மடங்காய் பெருக்கிவிட்டார். உடலேறியா வளம் வந்தாய், உடலேறியா வளம் வந்தாய், காலம் மலையேறி போகும் அறிவாய் நீ, உன் காலம் மலையேறி போகும் நீ அறிவாய். சிதைந்து உருகி, சிதைந்து உருகி, மருகி அலைந்து அழுகி போவாய் கொரோனாவே. என் அன்பு உறவுகளே, உங்கள் கைகளில் தான் கொரோனாவின் மரணம் உண்டு. என் அன்பு உறவுகளே, உங்கள் கையில் தான் கொரோனாவின் மரணம் உண்டு. சரி செய்வோம், வாருங்கள் பரிசோதனை செய்து நம் உடலை. வந்த வழி ஓடும் கொரோனா இல்லை உடலில் நின்று வேகும், வந்த வழி ஓடும் கொரோனா இல்லை உடலில் நின்று வேகும். எங்கள் உடல் வலிமையை உயர்த்தி விடுவோம், கொரோனா பயத்தை அகற்றி விடுவோம். வெறிச்சோடிய தெருக்களை மீண்டும் திருவிழா போல் காட்சி கொடுப்போம், வெறித்தோடிய தெருக்களை மீண்டும் திருவிழா போல் காட்சி அமைப்போம். வாருங்கள் உறவுகளே.
நேர்களே, எதிர்வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பெருமக்களின் கார்த்திகை தீப திருநாள். இதனை ஒட்டி சில குறிப்புகளை தருவதற்கு வந்துள்ளார் எங்கள் பிரியா சிறிதரன் அவர்கள். வணக்கம் என்றி.
வணக்கம். சிதம்பரத்தின் சிறப்பு. கோயில் என்று பொதுப்படையாக கூறும்போது அது சிதம்பரம் நடராஜர் கோயிலையே குறிக்கின்றது. இதனை பூலோக கைலாயம் என்றும் சொல்லுவர். இத்தகைய சிறப்புடைய சிதம்பரம் கோயிலின் தனிச்சிறப்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக அது அமைந்திருக்கும் இடம், அது பூமிய மத்திய கோட்டிலிருந்து 11 பாகை வடக்கில், 79 பாகை 41 நிமிட கிழக்கு நெடுங்கோட்டில் அமைந்திருக்கின்றது. சிலர் இக்கோயிலின் பூமியின் மையப்புள்ளியில் உள்ளதாகவும், மூலவரான நடராஜரின் ஊன்றிய பாதத்தின் பெருவிரலின் கீழ்தான் பூமியின் சுழற்சி மையம் இருப்பதாகவும் கூறுவர். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இது உறுதிப்படுத்தப்படவில்லை. பூமியின் எடை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருவதால் பூமியின் சுழற்சி மையம் மெதுவாக விலகி கொண்டிருப்பதாகவே அறியப்படுகிறது. எனினும் இடத்தின் சிறப்பை நாம் வேறு வகையில் நோக்கலாம். பூமியில் காந்த மண்டலம் இருப்பதாகவும், அந்த காந்த மண்டலத்தின் செறிவு துருவங்களில் செறிந்ததாகவும், பூமியின் மையப்பகுதியில் குறைந்ததாகவும் இருப்பதை நாம் அறிவோம். மனிதன் முத்தியடைய பந்தங்களிலிருந்து விடுபடும் போது அவனை பூமியை நோக்கும் இழுக்கும் கடைசி விசை பூமியின் காந்த மண்டலமாகத்தான் இருக்கும். எனவே காந்த மண்டலம் பூஜ்ஜியமாக இருக்கும் இடத்தில் அதிலிருந்து விடுபடுவது இலகு. மேலும் எந்த ஒரு பொருளும் சுழலும் போது ஒரு சுழற்சி விசை வெளிநோக்கி ஏற்படும் என்பதை நாம் அறிவோம். பூமி 11 பாகை சரிவு நிலையில் சுழல்கின்றது. எனவே பூமியின் சுழற்சி விசை 79 பாகை நெடுங்கோட்டில் நேராக மேல் நோக்கி இருக்கும். அது ஒரு உயர் எனர்ஜி நிலை. இது பக்தி நிலையை அதிகரிப்பதாக இருக்கும். இதைவிட பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமான சிதம்பரம், வாயுதலமான காலகஸ்தி, நிலமான காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மூன்றும் 79 வகை நெடுங்கோட்டில் நேராக அமைந்திருக்கின்றன. நிலமான காஞ்சி வாயுவாலும் ஆகாயத்தாலும் சூழப்பட்டுள்ளது. இந்த மூன்று தலங்களும் ஒன்றும் அருகாமையில் இல்லை. ஏகாம்பரேஸ்வரர் சிதம்பரம் முறையே தமிழ்நாடு காஞ்சிபுரம் கடலூர் மாவட்டங்களிலும், காலகஸ்தி ஆந்திராவிலும் அமைந்திருக்கின்றது. டெக்னாலஜி வசதி இல்லாத அந்த நாட்களிலேயே இப்படி அமைந்திருப்பது ஞான திருஷ்டி அன்றி வேறு என்ன? அடுத்து கோயிலின் அமைப்பை பற்றி பார்ப்போம். மனித உடம்பின் அமைப்பையே கோயில் பிரதிபலிப்பதாக நாம் அறிவோம். சிதம்பரம் கோயில் இதனை மேலும் நுணுக்கமாக எடுத்து காட்டுகின்றது. மனித உடம்பு 5 பூதங்களால் ஆனது, அதாவது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் 5 லேயர்களை கொண்டது என்பதை கோயிலின் 5 பிரகாரங்கள் காட்டியிருக்கின்றன. கோயிலின் 9 நுழைவாயில்கள் மனித உடம்பின் 9 வாயில்களை குறிக்கும். பொதுவாக கோயில்களின் கருவறை மையப்பகுதியில் இருக்கும். ஆனால் மனித உடம்பின் இதயம் இடப்பக்கத்தில் இருப்பதை உருவகிக்கும் முகமாக சிதம்பரத்தின் கருவறை சற்று இடமாக அமைந்திருக்கின்றது. நடராஜரின் நடனம் இதயத்தின் துடிப்பாக உருவகிக்கப்படுகிறது. பொதுவாக சிவன் கோயிலில் மூலவர் சிவலிங்கமே, ஆனால் இங்கு நடனமாடும் நடராஜரே மூலவராக அமர்ந்திருக்கின்றார். கருவறைக்கு செல்லும் ஐந்து படிகள் சிவாய நம என்ற ஐந்து எழுத்தை பிரதிபலிக்கின்றன. இவை பஞ்சாட்சர படிகள் என்றே அழைக்கப்படுகின்றன. கோயிலின் கருவறை பொற்தகடுகளால் வெய்யப்பட்டுள்ளது, எனவே பொன்னம்பலம் என அழைக்கப்படுகிறது. கருவறையில் 28 தூண்கள், 28 ஆகமங்களையும், சிவனை வழிபடும் 27 வழிகளையும் காட்டி நிற்கின்றன. தூண்களின் மேல் கூரைப்பலகள் 64 ஆக அமைந்திருக்கின்றன. இவை 64 கலைகளை எடுத்து காட்டுகின்றன. இதன் குறுக்கே செல்லும் பலகைகள் மனித உடம்பின் இரத்த நாளங்களை குறிக்கின்றனவாம். விமானத்தின் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு வெய்யப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 முறை சுவாசிக்கின்றான். எனவே 15 × 60 × 24 21,600 மூச்சுக்களை போய் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இத்தகடுகளை வேய 72,000 ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை மனித உடம்பின் பிரதான நரம்புகளை குறிக்கின்றனவாம். பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கவசங்கள் 9 வகையான சக்திகளை எடுத்துக்காட்டுகின்றனவாம். அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அடுத்த மண்டபத்தில் அமைந்திருக்கும் 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிப்பிடுகின்றனவாம். கடைசியாக சிதம்பர ரகசியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். கருவறையின் அருகையில் இருக்கும் சிறிய அறையின் திரையை விளக்கினால் அங்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு வெளிதான் இருக்கின்றது. இறைவன் ஆகாய வடிவில் உருவமின்றி எல்லா இடத்திலும் பிறந்து விருந்திருக்கின்றான் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. மொத்தத்தில் சிதம்பரன் ஆகாய வடிவில் அருவ வடிவிலும், நடராஜராக உருவ வடிவிலும், சிவலிங்கமாக அருவுருவ வடிவிலும் வீற்றிருக்கின்றார். மேலும் உலகில் உள்ள அனைத்து சிவகடைகளும் சிதம்பரத்திலிருந்து காலையில் புறப்பட்டு இரவில் மீண்டும் கோயிலை வந்தடைவதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இங்கு அர்த்த ஜாம பூசை மற்ற கோயில்கள் விட தாமதமாக நடைபெறுகின்றது. அனைத்து சிவகடைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடும் பலன் சிதம்பரம் அர்த்த ஜாம பூசையில் கலந்து கொள்வதால் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.
கொரோனா வைரஸ் ஒருவர் போதும் 166 பேரை புதைக்குழியில் தள்ளுவதற்கு. பிரான்சில் இருந்து கிடைத்திருக்கும் செய்தி, பிரான்சில் இருக்கின்ற தென்புல நகரமாகிய கொர்னிமெண்ட் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற எவாங்கலிஸ்ட் என்கின்ற தேவாலயத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் தொழுகையில் ஈடுபட்ட யாரோ ஒரு நபர், யார் அந்த கருப்பு ஆடு தெரியவில்லை, அவருக்கு கொரோனா வைரஸ் இருந்த காரணத்தினால் அந்த தேவாலய தொழுகையில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என்று இப்பொழுது அந்த நகரத்தின் பல பகுதிகளிலும் 166 பேரை புதைகுழிக்குள் போட்டு மூட வேண்டிய ஏற்பட்டு இருப்பதாக அந்த பகுதியினுடைய புதைகுழிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற தேவாலய பிரிவு அதிகாரி கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு மரணத்திற்கும் உறவினர்கள் அழைக்கப்படாமலே புதைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். எனவே ஒருவர் போதும் ஒரு நகரத்தை மூழ்கடிப்பதற்கு என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. இவ்வாறு பிரான்சில் மரணித்தோர்களுடைய தொகை 1,100 அதிகரித்திருந்தாலும் கூட முதியோர்களினுடைய எண்ணிக்கை சரியான முறையில் பேணப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. பிரான்சில் சுமார் 100 முதியோர்கள் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள். செயின்ட் டிசையர் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற முதியோர் இல்லத்தில் 16 முதியோர்கள் கொத்தாக மரணமடைந்திருக்கின்றார்கள். 5 திகதி மார்ச் மாதம் பார்வையாளர்கள் வருவது மட்டுப்படுத்தப்பட்டது. 11 திகதி மார்ச் மாதம் பார்வையாளர்கள் முற்றாகவே வரக்கூடாது என்று கூறப்பட்டது, தடை செய்யப்பட்டது. 15 திகதி மார்ச் மாதம் பார்த்தால் ஒருவர் மரணமடைந்திருக்க காணப்பட்டார். இவ்வாறு அந்த நபர் மரணமடைய காரணம் என்ன, முதியோர் இல்லத்திற்குள் எவ்வாறு வந்தது கொரோனா என்பது யாருக்கும் தெரியவில்லை. எனவே யார் அந்த கருப்பு ஆடு என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இது தொற்றி விடுகின்றது. மேலும் பிரான்சில் டேஷ என்கின்ற ஒரு நகரத்தில் கிழக்கு பிரான்ஸ் பகுதியில் இருக்கின்றது முதியோர் இல்லத்தில் 15 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். செயின்ட் காமெண்ட் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற முதியோர் இல்லத்தில் 14 பேர், சிலிங்கி என்கின்ற இடம் அல்ப்ஸ் மலை ஓரமாக 7 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு மரணமடைந்த முதியோர்களை கொரோனா வைரஸால் மரணம் அடைந்திருந்தாலும் கூட, அவர்கள் சுகயீனமாக மரணம் அடைந்திருந்தாலும் கூட, சரியான வித்தியாசம் காணப்படாத காரணத்தினால் பிரான்சின் மொத்த மரண எண்ணிக்கையுடன் இவர்கள் சேர்க்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. வரும் நாட்களில் இதை கூடுதலான கவனம் எடுக்க இருக்கின்றோம் என்றும் பிரான்சி அதிகாரிகள் கூறுகின்றார்கள். மாறாக ஸ்பானியாவில் என்ன நடைபெற்றிருக்கின்றது? ஸ்பானியாவில் முதியோர் இல்லங்களில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் காணப்படுமாக இருந்தால் பணியாளர் அந்த பகுதிக்குள் போகாமல் நின்று விடுகின்றார்கள். இதனால் படுக்கையிலே கிடந்து பலர் மரணித்து விடுகின்றார்கள் என்று அந்த சடலங்களை மீட்ட ஸ்பானியாவினுடைய ராணுவம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இயலாத முதியோர்களை யாரும் பாதுகாக்க இல்லை கொரோனா வைரஸ் வந்தால் என்கின்ற நிலையில் அவர்களுக்கு மரணமே ஒரே ஒரு வழியாக இருப்பதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. பிரான்சில் மரணமடைந்த முதியோர்களை எடுத்துக்கொண்டால் 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக மரணமடைந்திருக்கின்றார்கள். 75 வயது நபர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் ஸ்கலரோஸ் என்று கூறப்படுகின்ற மூளை அழுகல் நோய் காரணமாக. பிரான்சில் 84 முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. அவற்றில் 510 பேருக்கு இப்பொழுது கொரோனா அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதுமாக 7000 முதியோர் இல்லங்கள் மொத்தமாக இருக்கின்றன. அதில் 800,000 முதியோர்கள் இருக்கின்றார்கள். இதனால் முதியோர்களை பேணுவது இப்பொழுது புதிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. ஒரு முதியோர் இல்லத்திற்குள் கொரோனா நுழைந்து விடுமாக இருந்தால் அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. சவப்பட்டிகளினுடைய எண்ணிக்கையை பெரிய அளவில் உயர்த்தி விடுவதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்பானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முதியோருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மரணமானது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.
நன்றி நேர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவடைகின்றன. இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து தந்த நல்லுளங்களுக்கும் எம் நிகழ்ச்சிகளை தவறாது செவிமடுத்து எம்மை ஊக்கப்படுத்தி வரும் எம் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் இவ்வேளையில், முழு மானுட உலகத்தையும் கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கும் கொடிய கொரோனா பிடியிலிருந்து அனைவரும் விடுபட்டு நலமுடன் வாழ இறையருள் வேண்டி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தர்மலிங்கம் பிரபு. நன்றி, வணக்கம்.